Welcome to the Amiga Gateway.
Omega நுழைவாயில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்.
The Amiga Gateway is an end-time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி கால சத்தியத்திற்குள் நுழையும் வாயிலாகும்.
Truth in what God is saying to us today.
இன்றைக்கும் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை விளக்கி சொல்லும் சத்தியம்.
We need to know and hear what God is saying to the church in this hour.
இந்த மணி நேரத்தில் தேவன் திருச்சபைக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நாம் அறிந்து கேட்டுக் கொள்ள வேண்டும்.
Jesus is coming back again.
இயேசு மறுபடியும் திரும்பி வருகிறார்.
And we need to be ready for that.
அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
We need to be prepared for it.
அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும்.
We need to understand the ways of God.
அதற்காக கர்த்தருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
And we need to walk in the ways of God.
கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும்.
In this series we considering life-changing laws.
வாழ்க்கையை மாற்றும் பிரமாணங்கள் என்ற இந்த போதனையை தொடராய் கவனித்து வருகிறோம்.
And today we're going to look at the law of sowing and reaping.
இன்றைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்.
This law states that whatever you sow, you will reap.
எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுப்பீர்கள் என்பதே இந்த பிரமாணத்தின் அடித்தளம்.
Now, this is one of the most fundamental realities of life.
வாழ்க்கையின் அடிப்படை யதார்த்தம் இதுதான்.
Our life is bound up with it.
நம்முடைய வாழ்க்கை இந்த அமைப்புகளில் தான் கட்டப்பட்டிருக்கிறது.
Our present circumstances are bound up with that.
இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தற்கால வாழ்க்கையின் சூழ்நிலை இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது.
In Galatians chapter 6 and verse 7.
கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிப்போமானால்,
It tells us, be not deceived. God is not mocked. Whatsoever a man soweth, that shall he also reap.
மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
Then again in the book of Job chapter 4 and verse 8 it says something very very similar.
யோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இதை போலத்த ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கதை காண முடியும்.
It says this, even as I have seen, they that plow iniquity and sow wickedness will reap the same.
நாம் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள்.
It is a continuous law that never fails.
இது ஒருபோதும் மாறாத ஒரு விதிமுறையாகும்.
It's a law that God sets from the beginning of time.
காலத்தின் துவக்கம் முதல் தேவன் அடித்தளத்தில் ஸ்தாபித்து விட்ட ஒரு மாறாத நித்திய பிரமாணம் இது.
You see, the very structure and disciplines of the universe attached to this law.
அண்ட சராசரங்களின் விரிவும் அதனுடைய நிர்மாணமும் இந்த பிரமாணத்தின் அடிப்படையிலே அமைந்திருப்பதை காண முடியும்.
You see, mathematics, music, physics, all governed by this law.
கணிதமாகட்டும் இசையாகட்டும் இயற்பியல் ஆகட்டும் அனைத்தும் இந்த விதி பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன.
For every action, there is an equal reaction.
ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு இணையான ஒரு பிரதி செயல் கட்டாயம் உண்டு.
The law of God's sowing and reaping is an incredibly powerful law.
விதைப்பும் அறுப்பும் இந்த பிரமாணம் உண்மையாகவே சக்தி வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரமாணமாகும்.
You see, you cannot steal, cheat and lie and get away with it.
நீங்கள் திருடி ஏமாற்றி பொய் சொல்லி லகுவாயிலிருந்து விடுபட்டு தப்பி செல்ல முடியாது.
You see, a criminal who is caught thinks he got away with it.
ஒரு குற்றவாளி தான் எதை செய்யவில்லையோ செய்யாத குற்றத்துக்காக ஒருபோதும் பிடிபட்டதில்லை.
But he hasn't got away with it because what you sow, you will reap.
அவன் இன்னும் தான் செய்த குற்றத்தில் இருந்து தப்பி செல்ல முடியவில்லை. காரணம், எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய்.
And God's laws are enforced more perfectly than any criminal code.
எந்த குற்றவாளிகளுக்காக விதிக்கப்படுகிற தண்டனையை காட்டிலும் தேவனுடைய விதி அன்பு மிக அதிகமாய் பாயும் வலிமையுடையது.
You see, the law of sowing and reaping describes the way reality works.
எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்ற இந்த பிரமாணம் யதார்த்தமாய் மெய்யான ஒரு விளைவை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது.
It is a very efficient law.
இது அதிக செயல்திறன் நிறைந்த ஒரு பிரமாணம்.
Remember Pharaoh during the time of Moses?
மோசேயின் நாட்களிலே பார்வோனை நினைத்துக் கொள்ளுங்கள்.
He killed all the little children.
சிறு பிள்ளைகள் அனைவரையும் கொன்றான்.
It was a terrible thing.
பயங்கரமான ஒரு கொடிய செயல் அது.
All these children died.
சிறு குழந்தைகள் அனைவரும் செத்தார்கள்.
But what you sow, you will reap.
எதை விதைக்கிறாயோ அதையேதான் நீ அறுப்பாய்.
Just before Moses left Egypt,
எகிப்திலிருந்து மோசே வெளியேறுவதற்கு முன்பு
all the firstborn of the entire land were killed, died.
எகிப்து தேசத்தின் முதற் பேர் அனைத்தும் தலைச்சன்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள், மரித்தார்கள்.
That which Pharaoh sowed, the whole nation reaped.
பார்வோன் எதை விதைத்தானோ அதையே முழு தேசமும் அறுத்தது.
Positive and negative, this law works.
இது எதிர்மறையோ சாத்தியமானதோ இந்த பிரமாணம் மாறாமல் கிரியை செய்யும்.
Secondly, the law of sowing and reaping incorporates within it the law of increase.
இரண்டாவதாக, எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்ற பிரமாணம் நம்முடைய விளைவின் பெருக்கத்திலேயும் இணைந்து செயல்படுகிறது.
In other words, the wind becomes a whirlwind. It's been magnified. It's become greater.
சாதாரண காற்றை விதைத்தால் அந்த காற்று பெருகி 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 ஒரு கடுமையான சுழல் காற்றாய் திரும்பி வந்து தாக்கும்.
So what you sow will come back to you with greater force.
எதை விதைக்கிறாயோ அது அதிக சக்தியோடு திரும்பி வந்து உன்னை தாக்கும்.
There was a time when the disciples came to Jesus and said, "We've left everything to follow you. What shall we have?"
இஸ்ரவேலர்கள் ஒருமுறை இயேசுவிடத்தில் வந்தார்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார்கள்.
And in Matthew chapter 19,
மத்தேயு 19 அதிகாரம்
and in verse 29,
29 வசனத்திலே
Jesus answered them.
இயேசு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார்.
And he said, "And everyone that forsaketh houses, but brethren or sisters or fathers, mother or wife or children or lands for my sake shall receive 100-fold and shall inherit everlasting life."
என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக்
கொள்ளுவான்.
100 மடங்கு அது திரும்பி வந்ததை பார்க்கிறோம்.
100 times greater.
100 மடங்கு பெரியது, அதிகம் கிடைத்தது.
Now these are the words of Jesus.
இவைகள் இயேசுவின் திருவாய் மொழிகள்.
See, whatever we do sets in motion forces that will return.
நாம் உணர்ச்சிகளாகவோ வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளாகவோ எவைகளை செய்தாலும் அவைகள் நிச்சயம் திரும்பி வரும்.
And before it returns, it increases before it does.
அது திரும்பி வருவதற்கு முன்பதாக பல மடங்கு பெருகி அதிகரிக்கும்.
And you see, the longer it takes to return, the larger it gets.
திரும்பி வருவதற்கு எத்தனை காலம் அவகாசம் எடுத்துக்கொள்கிறதோ அவ்வளவுக்கு அது அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கும்.
This is the law of sowing and reaping.
எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்ற பிரமாணம் இதுதான்.
And we really need to understand it.
உண்மையாகவே இதை புரிந்து கொள்ளவுமாக.
You see, every sin unrepented of,
மனம் திரும்பாத ஒவ்வொரு பாவமும்,
the longer you leave it, grows and comes back to you.
எவ்வளவு காலம் தேவனிடத்தில் திரும்பி மனம் வருந்தாமல் அந்த பாவத்தை அப்படியே விட்டு வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அது வளர்ந்து பெருகும்.
It has enormous consequences.
படு பயங்கரமான விளைவுகளை அது பாதகமாய் கொண்டு வரும்.
You know, in James chapter 1 and verse 15,
யாக்கோபு முதலாம் அதிகாரம் 15 வசனத்தில் பார்க்கிறோம்.
It says, "When lust has conceived, it bringeth forth sin, and when sin is finished, it brings forth death."
பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
See, when lust is conceived,
இச்சை கற்பந்தரிக்கும் போது,
that's sowing sin.
அது பாவத்தை விதைப்பதற்கு சமம்.
And the end, when it's finished,
அது முடிந்து தீரும் போது,
it comes back to us as death.
அது மரணமாய் நம்மிடத்தில் திரும்பி வரும்.
That's a frightening thought.
பயமுறுத்தக்கூடிய அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு யோசனை சிந்தையது.
You can't get away from it.
இதை விட்டு நான் தப்பி விலகி ஓட முடியாது.
Unless you repent of that sin.
அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பினால் ஒழிய.
Which cancels out the reaping of it.
அதுதான் மனம் திரும்புதல் மாத்திரமே அதனுடைய அறுப்பை நம் வாழ்க்கை விட்டு ரத்து செய்யும்.
Good and evil are now in a state of rapid acceleration.
நன்மையோ தீமையோ அதிவேகமாய் வளர்ந்து பெருகும் ஒரு தன்மையில் இப்பொழுது இருக்கிறது.
Because time is short now before the Lord Jesus Christ returns.
ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிற வருகைக்கு முன்பு இருக்கிற காலம் மிக குறுகியதாய் இருக்கிறபடியால்.
We are living in a time period of acceleration now.
மிக படு பயங்கர வேகத்தில் அதிகரித்து பெருகக்கூடிய குறுகிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
In other words, the consequences of what we have sown is speeding up.
வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் எவைகளை விதைக்கிறோமோ அதனுடைய விளைவுகள் அதிவேகத்தில் பரவும்.
It is returning to us much quicker.
மிக மிக துரித வேகத்தில் அது திரும்பி வந்து நம்மை தாக்கும்.
That's a frightening thought.
அச்சுறுத்தக்கூடிய ஒரு எண்ணம் தான் அது.
You know, Amos was a prophet who prophesied about the last days.
கடைசி நாட்களை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த ஆமோஸ்.
And in Amos chapter 9,
9வது அதிகாரத்திலே,
and verse 13,
13வது வசனத்தில் இப்படி சொல்கிறார்.
He said this.
இதை சொன்னார்.
He said, "Behold, the days come, saith the Lord, that the plowman shall overtake the reaper, and the treader of grapes him that soweth seed, and the mountains shall drop sweet wine, and all the hills shall melt."
இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார்.
He was prophesying in the last days everything will speed up.
கடைசி நாட்களிலே எல்லாம் விரைவாய் துரித கதியில் இயங்கும் என்பதை குறித்து அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்.
The seed will be planted and it will come up so quickly.
விதை நாட்டப்பட்ட உடனே மேலே முளைத்து கிளம்பிவிடும்.
That the plowman shall overtake the reaper.
விதைக்கிறவன் அறுவடை செய்கிறவனை மிஞ்சிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு முந்திக் கொள்வான்.
So they would have continuous multiple harvests.
இப்படி தொடர்ந்து இடைவிடாமல் பல மடங்கு அறுவடை பெருகிக் கொண்டே இருக்குமாம்.
And so we've entered into a period of acceleration.
மிக அதிக கதியிலே வளர்ந்து பெருகக்கூடிய ஒரு யுகத்தில் நாம் நுழைந்து விடுகிறோம்.
The Bible says, "Give, and it shall be given unto you."
வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
Press down,
அமுக்கி,
shaken together,
குலுக்கி,
and running over,
சரிந்து விழும்படி.
Now that is the law.
இது ஒரு பிரமாணம்.
It works whether your motive is right or not.
உங்களுடைய எண்ணங்கள் சரியா இருக்கிறதோ இல்லையோ இது கிரியை செய்யும்.
It is a universal law.
இது ஒரு சர்வலோக பிரமாணம்.
It works for the ungodly.
இது பக்தி இல்லாதவர்களுக்கும் பொருந்தும்.
It is the law what you sow. Well, you will reap.
எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் என்ற பிரமாணம் இது.
You just sow one tiny wheat, a corn into the ground.
ஒரே ஒரு கோதுமை மணியை இந்த நிலத்தில் நீங்கள் விதைத்தா.
And that grows up and can become 100 corns of wheat.
ஒரே ஒரு கோதுமை மணி வளர்ந்து நூற்றுக்கணக்கான கோதுமை மணிகளை உற்பத்தி செய்கிறது.
You see, the time is now short.
பாருங்கள், இப்போது இருக்கிற காலம் மிக குறுகியது.
Jesus is coming back to set up his kingdom on the earth.
இந்த பூமியில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்திரமாய் ஸ்தாபிக்க இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார்.
And the Bible says he will reward his people.
வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனளிப்பார்.
Listen, we must not waste a few years that we have left.
கவனியுங்கள், நமக்கு கிடைக்கும்படி தேவன் விட்டிருக்கிற இந்த கொஞ்சம் ஆண்டுகளை நாம் கை நழுவி போக விட்டுவிடக் கூடாது.
What are you doing with your life?
இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற உயிரை வாழ்க்கை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
Remember Jesus said, "He that keepeth his soul will lose it."
தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்று இயேசு சொன்னது உங்கள் நினைவில் வரவில்லையா?
And if we lose our life for his sake, we will find true life.
அவர் நிமித்தம் இந்த ஜீவனை இழக்க கொடுப்போமானால் மெய்யான நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம்.
Now listen to me, we were put on this earth for a short period of time.
கவனமாய் நான் சொல்வதை கேளுங்கள், குறுகிய கால அவகாசம் தான் இந்த பூமியிலே உயிர் வாழும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And if you will sacrifice your life for Jesus, your rewards will be great.
இயேசுவுக்காக இந்த வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களுக்காக கிடைக்கப்பெறும் பலன் மிகுதியாயிருக்கும்.
You must learn to sow.
விதைக்க கற்றுக்கொள்வீர்களாக.
Feed the poor.
ஏழைகளை போஷியுங்கள்.
Love the unloved.
நீங்கள் நேசிக்கப்பட தகுதியில்லாதவர்களை நேசியுங்கள்.
Give your life to help those who are less fortunate.
வாழ்க்கையிலே கொடுத்து அதிர்ஷ்டமில்லாத மக்களுக்கு அதிகமான பாக்கியத்தை கொடுங்கள்.
லிவ் யுவர் லைஃப் டு பிளஸ் அதர்ஸ்,
மற்றவர்களை ஆசீர்வதிக்க உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துங்கள்.
இஃப் யூ சோ லவ் யூ வில் ரீப் லவ்,
அன்பை விதைத்தால் அன்பை அறுப்பீர்கள்.
இஃப் யூ சோ ஃபைனான்ஸ் யூ வில் ரீப் ஃபைனான்ஸ்,
பணத்தை விதைத்தால் பணத்தை அறுப்பீர்கள்.
யூ சீ காட் இஸ் நாட் எ மேன் தட் ஹி வுட் லை,
தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல.
His laws are true, they are accurate, and sowing and reaping happens in all of our lives.
அவருடைய பிரமாணங்கள் துல்லியமானவைகள் நேர்த்தியானவைகள். உலகம் முழுவதும் எதை விதைக்கிறார்களோ அதே மக்கள் அறுக்கக்கூடிய அளவுக்கு அவை நேர்த்தியாய் கிரியை செய்யும்.
You see, that's why Jesus said in Matthew chapter 5 and verse 44.
இதைதான் மத்தேயு 5 அதிகாரம் 44 வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார்.
He said a very interesting thing.
மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்.
He said, but I say unto you, love your enemies and bless them that curse you, do good to them that hate you, pray for them that despisefully use you and persecute you.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
You see, that's sowing.
இதுதான் விதைப்பது.
How much sowing, good sowing have you been doing?
இதுவரை எவ்வளவு நன்மை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள்?
What is your life consisted of up to this point of time?
இந்நேரம் மட்டும் உங்கள் வாழ்க்கை எதை அதிகமாய் செய்திருக்கிறது?
Your life will soon be over.
சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும்.
What have you sown?
எவைகளை நீங்கள் விதைத்தீர்களோ?
We are put on this earth to love and do good and work for the Lord.
கர்த்தருக்காக நன்மை செய்து பூமியிலே அன்பை விதைக்கும்படிதான் உயிரோடு வைக்கப்பட்டிருக்கிறோம்.
You know, in the book of James, chapter 4 and verse 14.
யாக்கோபு நிருபம் 4 அதிகாரம் 14 வசனத்திலே,
it tells us this, whereas ye know not what shall be on the morrow, for what is your life? It is even a vapor, it appears for a little time, then it vanishes away.
நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே.
A life is vapor, it's just like here for a short time and it is gone.
நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போன்றது, கொஞ்ச காலம் தோன்றி காணாமற் போகக்கூடிய புகையை போன்றது.
It just seems like yesterday that I was a teenager.
நேற்றுதான் ஒரு இளம் வாலிபனாய் இருந்ததை போல் எனக்கு தெரிகிறது.
Life has just gone by.
வாழ்க்கை அவ்வளவு வேகமாய் கடந்தோடி விட்டது.
And the Bible tells us that we will give an account to God for our lives.
வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே உயிரோடு வாழ்கிற நம்முடைய ஜீவியத்தை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமாம்.
You will give an account of your life and how you used it.
உங்கள் வாழ்க்கையை, இந்த ஜீவனை எப்படி பயன்படுத்தினீர்கள் என்று தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்க வேண்டும்.
We need to stop and think for a moment.
கொஞ்சம் நின்று வாழ்க்கையை குறித்து சற்று சிந்திக்க வேண்டும்.
What are you sowing?
எதை விதைத்துக் கொண்டிருக்கிறாய்?
What are you doing with your life?
உன் வாழ்க்கையை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
It will come back to you.
அது திரும்ப உன்னிடத்துக்கு வந்து சேரும்.
And we will have to give an account to God.
நாம் நம்மை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும்.
Where would you stand if you lost your life today and you stood before God to give an account?
இன்றைக்கு உன் வாழ்க்கை இழந்து விட்டால் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்கும்படி எப்படி நிற்பாய்?
And I'm talking to Christians, not the unsaved.
ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் அல்ல, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
In Revelation 20 in verse 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 12 வசனம்.
There is a frightening verse of scripture.
மிகவும் திகிலூட்டக்கூடிய ஒரு வேத பகுதி உண்டு.
It says in verse 12, and I saw the dead, small and great, stand before God, and the books were opened, and another book was opened, which is the book of life, and the dead were judged out of those things which were written in the book of life according to their works, in the books according to their works.
மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள்.
The law of sowing and reaping.
எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்ற பிரமாணத்தின் செயல் அது.
God is no respecter of persons.
தேவன் முகத்தாட்சியம் பண்ணுகிறவர் அல்ல.
Doesn't matter whether you're a king or a pauper.
நீ ராஜாவா இருந்தாலும் என்ன, ஏழையா இருந்தாலும் என்ன, தேவன் அந்த பாரபட்சம் இல்லாதவர்.
We will all stand before God.
அனைவரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்.
And the books will be opened.
புஸ்தகங்கள் திறக்கப்படும்.
Your name will be written there.
உங்கள் பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கும்.
Every good thing you did will be written in that book.
நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையும் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும்.
Every bad thing which you haven't repented of is also written in that book.
செய்த எந்த தீமைக்கு எந்த பொல்லாப்புக்கு மனம் திரும்பவில்லையோ அத்தனையும் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கும்.
God keeps precise records.
துல்லியமாய் தேவன் மிக தெளிவாய் நம்மை குறித்து பதிவுகளை எழுதி வைத்திருப்பார்.
Things which you've forgotten about long ago are still written in the book.
நீண்ட நாட்களுக்கு முன்பு உங்கள் மனதை விட்டு நீங்கள் மறந்து போனவைகள் தேவன் மறக்காமல் ஞாபகமாய் எழுதி வைத்திருப்பார்.
We have to give an account to God.
நம்மை குறித்து தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும்.
God said, "Be not deceived."
தேவன் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள்.
God is not mocked.
தேவன் பரியாசம் பண்ண ஒட்டார்.
For whatsoever man soweth, he shall reap.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுப்பான்.
That is the law of sowing and reaping.
எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பான் என்ற பிரமாணம் இதுதான்.
It's a good law.
இது ஒரு நல்ல பிரமாணம்.
Because every good thing comes back to you multiplied.
ஏனென்றால் ஒவ்வொரு நன்மையான காரியமும் பல மடங்கு அதிகரித்து பெருக்கமடைந்து திரும்ப வந்து உங்களை சேரும்.
Just think about it.
இதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள்.
Jesus said you can just give a person a drink of cold water and you'll be rewarded.
இயேசு சொன்னார், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்குமா?
You need to keep short accounts with God.
தேவனோடு கூட உங்கள் வழக்கை கணக்கை சரிபார்த்து சரியாய் வைத்துக் கொள்ளுங்கள்.
When you sin and you fail, you should repent quickly of it.
பாவம் செய்து தவறும் போது உடனே அதற்காய் மனம் திரும்பி நல்மனம் பொழிந்து விடுங்கள்.
Because the longer you leave it, it builds up.
எவ்வளவு காலம் மனம் திரும்பாமல் அந்த பாவத்தை அப்படியே விட்டு வைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அந்த பாவம் வளர்ந்து பெருகிவிடும்.
And when you least expect it,
எதிர்பாராத சற்றும் எதிர்பாராத நேரத்தில்
comes back to you in a greater way.
சடுதியில் வந்து உங்கள் மீது மலை போல் தாக்கும்.
Keeping short accounts with God is very important.
தேவனோடு கூட அடிக்கடியாய் கணக்கு வழக்கை சரிபார்த்து நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று.
We need to really ask God to bring back to us things that we have not repented of.
இதுவரை உண்மையாகவே தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாததை குறித்து கேட்டு செய்ய வேண்டியது மிக அவசியம்.
So that we can sincerely come before God and repent of them.
ஆகவே இவைகளை குறித்து தேவ சமூகத்தில் உண்மையாய் மனம் திரும்பும்படி கடந்து வருவோமாக.
Then at that point the law of sowing and reaping is cancelled.
அந்த நேரத்தில் அதை செய்யும் பொழுது அந்த விதைக்கிறதையே அறுப்போம் என்ற பாவ தீவினையின் பிரதிபலிப்பு வாழ்க்கையை விட்டு ரத்து செய்யப்படும்.
It will not come back to you upon your head.
அந்த தீமை உங்கள் தலையின் மேல் வந்து பலிக்காது.
This is one of the most fundamental realities in life.
வாழ்க்கையின் தத்ரூப நிஜங்களின் அடிப்படை உண்மை இது.
You are where you are today by what you have sown in the past.
முன்னே எதை விதைத்தீர்களோ அதன் விளைவுதான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் நிலை இப்படி இருக்கிறது.
Your present circumstances are a product of sowing and reaping.
இன்றைக்கு இருக்கும் உங்கள் தற்கால வாழ்க்கையின் சூழ்நிலை விதைக்கிறதையே அறுப்பீர்கள் என்ற பிரமாணத்தின் விளைவுதான்.
Both good and bad.
இரண்டுமே நன்மை தீமை ஒரே போல் தான் செயல்படும்.
It's a wonderful law and it's a very scary law.
அற்புதமான ஒரு பிரமாணம், அதிக அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரமாணம்.
If you're sowing good things, it's wonderful.
நன்மையை விதைத்தால் நல்லது, அற்புதம்.
If you're sowing bad things, it's very, very fearful law.
தீமையை விதைப்பீர்கள் என்றால் மிக மிக அச்சத்தையும் பீதியையும் உண்டாக்கக்கூடிய பிரமாணம் இது.
And God cannot change the law for you.
உங்களுக்காக தேவன் தன் பிரமாண விதிமுறைகளை மாற்றியமைக்க மாட்டார்.
The Lord is steadfast.
கர்த்தர் மிக உறுதியானவர்.
This life-changing law of sowing and reaping, we need to understand.
எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்ற வாழ்க்கையை மாற்றும் இந்த பிரமாணத்தை நாம் புரிந்து செயல்படுவோமாக.
Do you need finance? Sow finance.
உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டுமா? பணத்தை விதையுங்கள்.
It will come back to you.
அது திரும்ப வந்து உங்களுக்கு பல மடங்காய் சேரும்.
Press down, shaking together and running over.
அமுக்கி குலுங்கி சருந்து விழும்படி போடுங்கள்.
Jesus said it.
இயேசுவே சொன்னார்.
It is a law.
அது பிரமாணம்.
It can't be changed.
அதை மாற்ற முடியாது.
God said it.
தேவன் அதை சொல்லிவிட்டார்.
If you sow love, love will come back to you.
அன்பை விதைத்தால் அன்புதான் திரும்ப உங்களுக்கு வரும்.
If you sow peace, you'll walk in peace.
சமாதானத்தை விதைக்கிறீர்களா? சமாதானத்தில் நடப்பீர்கள்.
What are you sowing with your life?
உங்கள் வாழ்க்கையை கொண்டு எதை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Understand this.
இதை புரிந்து கொள்ளுங்கள்.
Your current present circumstances.
இன்றைக்கிருக்கும் உங்கள் தற்கால வாழ்க்கையின் சூழ்நிலைகள்
are a product of what you have sown and reaped.
எதை விதைத்தீர்களோ அதை அறுத்து சேர்த்த விளைவின் குவிப்பு என்பதை அணிந்து கொள்ளுங்கள்.
Let us pray.
நாம் ஜெபிப்போம்.
Lord Jesus,
கர்த்தராகிய இயேசுவே,
I just ask that you bring to the minds of the people who are listening to this.
இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற மனதிலே இவை நினைவுபடுத்தும்படி உம்மிடத்தில் கேட்கிறேன்.
Any unrepented of sins,
இதுவரை உம்மிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாத எந்த பாவம் இருந்தாலும் அதை குறித்து நினைவுபடுத்துவீராக.
Sins that are long forgotten now,
நீண்ட நாட்களுக்கு முன்பாக செய்து மறந்து போன பாவங்கள்.
But there's still a record of it in God's book.
ஆனால் தேவனுடைய புஸ்தகத்தில் மறக்காமல் நீர் குறிப்பாய் பதிவு செய்து வைத்திருக்கிறீர்.
Lord, I ask before they receive the sowing of this,
விதைத்த இந்த பாவத்தின் வினையின் செயலை அவர்கள் அறுப்பதற்கு முன்பாக உம்மிடத்தில் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன்.
Before it comes back into their lives,
பல மடங்கு வேகத்தோடு வந்து இவர்கள் வாழ்க்கையை அது தாக்குவதற்கு முன்புமை நோக்கி கெஞ்சுகிறேன்.
Bring it back to their hearts and minds so they can repent of it.
மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் இப்பொழுது இவர்கள் மனதிலே இருதயத்திலே அதை நினைவுபடுத்தும்படி ஜெபிக்கிறேன்.
If you ask God in sincerity to do this, he will do it.
இதை செய்யும்படி உண்மையான இருதயத்தோடு தேவனிடத்தில் கேட்பீர்களானால் நிச்சயம் உங்களுக்காய் தேவன் மனமிறங்கி இதை செய்வார்.
Every sincere person, Lord, who is listening to this now, be gracious to them.
ஏசப்பா, இந்த வார்த்தையை கவனித்து கேட்டு உண்மையோடு செயல்படும்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மீதும் கிருபையாய் இறங்கி மன்னித்தருளுவீராக.
And bring them to repentance.
அவர்களை மனம் திரும்பும்படி செய்வீராக.
And cancel that law of reaping in their lives.
எதை விதைத்தீர்களோ அதையே அறுப்பீர்கள் என்ற மோசமான விளைவை இவர்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவீராக.
We ask it in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.